சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு பகுதியை இன்றைக்கு ஆராய ஆரம்பிக்க போகிறோம். அது முதலாவது திமோத்தேயு நிருபத்தில் 2:15 இருக்கிறது. இப்ப இந்த வசனம் சொல்லுவதை கவனியுங்கள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். தனியாக இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது அது பிரச்சனைக்குரியதா நமக்கு மனசுல படும். ஆனா அப்படி வேத வசனம் எதையுமே பார்க்க கூடாது, படிக்க கூடாது. இப்ப இந்த வசனத்தை ஆராய்கிற பொழுது இது ஒரு பெரிய சந்தர்ப்பத்தில் காணப்படுவதனால இன்னைக்கே இத பார்த்து முடிச்சிட முடியாது. இந்த கூட்டங்கள்ல நம்முடைய நம்ம நடத்துகிற பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மற்றும் APT அதிலெல்லாம் கலந்து கொள்ளுகிறவர்களும் இருப்பதனால அவங்களுக்கு உதவி செய்கிற முறையிலையும் இதை நடத்த தீர்மானித்தேன். ஆகவே இது ரெண்டு பாட்டா இருக்க போகுது, ரெண்டு பகுதியா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது ஆங்கிலத்துல எக்ஸிஜிசிஸ் சொல்லுவோம். அதாவது இந்த இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற போதனைக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலதான் பில்டிங்கே கட்டுவோம். பவுண்டேஷன் இல்லாம அது கட்ட முடியாது. அதனால அது போதனையை மட்டும் நான் கொடுத்துட்டு போனா இவர் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அது எங்க இருந்து வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆகவே அது நான் கூட என்னுடைய சொந்த கருத்தை கொடுக்கறதா நீங்க நினைச்சிடலாம். அதனால இன்னைக்கு அந்த கிரவுண்ட் ஒர்க் அந்த பவுண்டேஷனை போடுறத செய்ய போகிறேன். அதுக்கு பிறகு அது எக்ஸ்போசிஷன். அன்னைக்கு இன்னைக்கு எக்ஸிஜிசிஸ், அடுத்து வர போகிறது எக்ஸ்போசிஷன். அப்படித்தான் இருக்க போகிறது. ஆகவே இத கவனமா உங்க வேத புத்தகம் கையில இருந்தா பல வசனங்களை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்க்கறது நல்லது, அது ரொம்ப உதவி செய்யும். ஏன்னா இது வேத பாடம், ஆகவே அது பரவாயில்ல. வேத பாடமா இருக்கிறதுனால நம்ம பொறுமையா இத பார்க்கலாம். இப்ப இந்த மேலிருந்த வாரியாகவே இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது பொதுவாகவே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக பெண்கள் பிள்ளை பெறுவதன் மூலம் ரட்சிப்படைய முடியாது என்பதை ஒத்துக்குவாங்க. அதோடு வசனத்தில் இருக்கிறபடி விசுவாசத்துல எந்த அளவுக்கு ஒரு பெண் உயர்வாக இருந்தாலும் அது நடக்க முடியாதுங்கிறதையும் கூட ஒத்துக்கொள்வார்கள். அப்படியானால் இந்த விதமாக வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதில் அவசியம். இந்த வசனம் என்ன போதனையை தருகிறது என்று ஆராய வேண்டியதும் அவசியம். இது பெண்களை பற்றி விளக்குகிற வசனமாக இருக்கிறது என்பதை நீங்க எல்லாமே ஒத்துக்குவீங்க. இப்ப 2 நாட்களுக்கு முன்பு ஹாக் நெல்சன் என்ற ஒரு மியூசிக் குரூப்புக்கு முன்னாள் தலைமை பாடகராக இருந்த ஜான் ஸ்டைன்கார்ட், அவருடைய பேரு ஜான் ஸ்டைன்கார்ட், தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுல நான் இப்பொழுது கடவுளை நம்புகிறவனாக என்னை காணவில்லைன்னு எழுதியிருக்கிறார். அப்படி அதிரடியா ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டார். ஒரு போதகருடைய மகனா இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்து வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒரு கிறிஸ்தவ சூழலில் செலவிட்டு ஒரு கிறிஸ்தவ மியூசிக் குழுவில் இடம்பெற்று வந்திருந்தாலும் தன்னுடைய விசுவாசம் நாள் போக போக குறைவடைந்து கடவுளை பற்றியும் அவருடைய தன்மையை பற்றியுமான சந்தேகங்கள் இருதயத்தில் தொடர்ந்து அதிகரித்து நான் கிறிஸ்தவன் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக விளக்கியிருக்கிறான். அது ஒரே நாள் நடக்கல, ரொம்ப காலமா நடந்திருக்கு. அதோட தன்னுடைய விசுவாசம் உடைய ஆரம்பித்ததற்கு வேதத்தின் உண்மை தன்மையை பற்றி தான் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தது காரணமாக இருந்தது என்றும் விளக்கியிருக்கிறார். முக்கியமாக இந்த 2 Timothy 2 பெண்களை பற்றி வேதம் பெண்கள் திருச்சபை பதவியில் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அது பற்றி தன்னுடைய மாமனார் தந்த விளக்கம் மேலும் மேலும் வேதத்தினுடைய உண்மை தன்மையில் தனக்கு கேள்விகளை உண்டாக்கி அதை நம்ப முடியாத நிலைக்கு கொண்டு போனதோடு கடவுள் மேலிருந்த நம்பிக்கையும் தகர்ந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஜான் ஸ்டைன்கார்ட் பற்றி இங்க நான் குறிப்பிடுவதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. முதலாவது, இன்னைக்கு நம்ம ஆராய போகிற வேத பகுதியே தனக்கு வேதத்தில் இருந்த நம்பிக்கைகள் குறைந்து போக காரணமாக இருந்தது என்று அவர் சொல்லியிருப்பது முதலாவது காரணம். இரண்டாவது, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் வேதத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பை இந்த இடத்துல விளக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மனிதனுடைய நிலையினால ஒருவர் கிறிஸ்துவ விசுவாசிப்பதற்கு கிறிஸ்து யார், அவர் மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்க என்ன செய்தார், தன்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார் ஆகிய சுவிசேஷ நன்மைகளை தெளிவாக தெரிந்திருந்து மெய்யான மனம் திரும்புதலோடு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் ஒருவனும் கிறிஸ்தவனாக வர முடியாது. இப்படி கிறிஸ்தவனாக வருகிறவனும், சத்தியங்களை சரியாக தெரிந்து கிறிஸ்தவனாக வருகிறவனும் பரிசுத்தாவியானவர் தரும் மறுபிறப்பினாலேயே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இருந்த போதும் இந்த கிறிஸ்தவ விசுவாசம் தொடரவும் அது வேர்விட்டு வளர்ந்து ஆலமரம் போல வளரவும் அது அழிவை சந்திக்காமல் நிலைத்திருப்பதற்கும் கர்த்தரை பற்றிய அசைக்க முடியாத வேத நம்பிக்கைகள் அவசியம். அத்தகைய வேத நம்பிக்கைகள்ல முக்கியமானதொன்று, கர்த்தரின் வேதம் குறைபாடுகள் எதுவும் இல்லாத, தவறிழைக்காத, பூரணமான, போதுமான சத்தியங்கள் அனைத்தையும் தெளிவாக தருகின்ற கர்த்தரின் அதிகாரமுள்ள வார்த்தை என்ற நம்பிக்கையை கொண்டிருப்பது. ஒரு விசுவாசிக்கு வேதத்தில் பூரணமான தெளிவு இல்லாமல் இருக்கும். சாகிற நேரத்தில் கூட அதில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சமமான தெளிவு இல்லாமல் இருந்து விடலாம். அது எல்லா கிறிஸ்தவர்களுமே பார்க்கக்கூடியது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு எந்த வேத பகுதி பற்றியும் அது கர்த்தருடைய வார்த்தை என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் நம்புவதற்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்துவிடக் கூடாது. இந்த விதமாக வேத பகுதிகளின் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களே வில்லியம் பாக்லே, போல்ட்மான், கால்பாத் போன்ற லிபரல் அறிஞர்கள். எவரிடத்துல வேதத்தை பற்றிய தாழ்வான எண்ணம் இருக்கிறதோ அந்த மனிதனின் இருதயத்தில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். இயேசுவுக்கு வேதத்தில் இருந்த நம்பிக்கையில் மண்ணை போட வனாந்தரத்தில் சாத்தான் அவரை சோதித்தான். அவர் முயற்சி பலன் இல்லாமல் போய்விட்டது. இயேசு வேதம் சொல்லுவதை மட்டுமே நம்பி வாழ்ந்தார். அதன் அனைத்து பகுதிகளும் எக்காலத்துக்கும் பொருந்தும் சத்திய வல்லமை கொண்ட பூரணமான வார்த்தைகள் என்ற உறுதியான நம்பிக்கை வார்த்தை என்ற பெயரை கொண்டிருந்த இயேசுவுக்கு இருந்தது. நான் ஜான் ஸ்டைன்கார்டுக்கு அந்த விதமான நம்பிக்கை வேதத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கவில்லை. இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான மறுபிறப்பு நிகழ்ந்திருக்கும் இருதயத்தில் வேதத்தை நம்ப முடியாத தன்மைக்கு இடமே இருக்க. நாம் வாழ்ந்து வருகிற காலத்தில் ஸ்டைன்கார்ட் போன்றவர்களுக்கு வேத நம்பிக்கை இல்லாமல் போவதற்கான காரணங்களை சுருக்கமா உங்க முன்னுக்கு வைக்க விரும்புகிறேன். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் நம்ம பார்க்க போற வேத பகுதியோடு சம்பந்தம் உள்ளதா இருக்கிறனா. முதலாவது, இன்றைய நவீன கிறிஸ்தவ சபைகளில் தெளிவான ஆழமான வேத பிரசங்கங்களுக்கு வழியே இல்லை. பிரசங்கங்களும் போதனைகளும் ஜாயல் ஒஸ்டீனுடையதை போலதான் இருக்கும். பரிசுத்தாவி வந்திறங்குகிறார் என்றும் ட்ரை ஜீசஸ் ஃபார் அ வீக், அவர் உன்னை சந்தோஷப்படுத்துவார் போன்ற செய்திகளையே எல்லா இடத்திலையும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்யான தெளிவான ஆழமான பிரசங்கத்தின் இடத்தை இன்றைய சபைகளில் மியூசிக், சாட்சிகள், சுதி என்ற பெயரில் நெடுநேரமாக மியூசிக்கும் பாடல்களும் கலந்த ஆவிக்குரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் போன்றவற்றையே எடுத்துக் கொண்டிருக்கின்றன. சத்தியத்தில் தோய்ந்து ஊறி சத்தியத்தோடு ஒன்றி போயிராத சபைகளில் விசுவாசம் காஷ்மீர் பட்டு போல மெல்லியதாகவும் விரைவில் டேமேஜ் ஆகிவிடுகிற நிலையும் தான் இருக்கும். விசுவாசத்தை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய சத்தியத்திற்கு அப்படியான இடங்களில் இடமில்லை. அநேகருடைய மறுபிறப்பு அனுபவம் கூட இந்த மாதிரியான சபைகள் சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். ஜான் ஸ்டைன்கார் தான் கடவுளை பற்றிய விசுவாசத்தை உதறிவிட்டதற்கு, வேதத்தை நம்ப முடியாதபடி தனக்கு இருந்த சந்தேகமே காரணம் என்று சொல்லி இருப்பது இன்றைய சுவிசேஷ செய்திகளை பற்றிய பெரும் கேள்வியை எழுப்புகிறது. சத்தியம் இல்லாத இடத்தில் பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்க போகிறார்? இரண்டாவது, வேதத்தில் ஆழ்ந்த ஆணித்தரமான உறுதி இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அடிப்படை போதனைகளின் நிலையான அறிவையும் உறுதியையும் கொண்டிராமல் அநேகர் இருந்து வருகிறார்கள். வேதத்தை விளங்கிக் கொள்ள பல கேள்விகளை கேட்டு அதை படிக்க வேண்டியது அவசியம்தான். வேதத்தை சிந்தித்து ஆராயாமல் அது போதிக்கும் சத்தியங்களை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரம் வேதத்தை நாம் மிகுந்த உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும். அது எக்காலத்துக்கும் பொருந்தி வரும் கர்த்தரின் வார்த்தை. நமக்கு ஒரு பகுதி புரியவில்லை என்பதற்காக, அல்லது அது நம் காலத்து கலாச்சாரத்துக்கு ஒத்து போகாததை சொல்லுகிறது என்பதற்காக அது நடைமுறைக்கு உதவாது என்று தீர்மானித்து விடக்கூடாது. மூணாவது, 21வது நூற்றாண்டுல கலாச்சார மாற்றங்களுக்கு சபைகளும் கிறிஸ்தவர்களும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கலாச்சார மாற்றங்களுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து வேதத்தை நம்பாமல் போவது பிசாசுத்தனம். ஆரம்பத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்று பேச ஆரம்பித்த 20வது நூற்றாண்டு சமுதாயம், இன்றைக்கு இந்த 21வது நூற்றாண்டிலே ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை என்றும், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது வரை போய் வேதம் காலத்துக்கு ஒத்து போகாத பழைய பஞ்சாங்கம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. திருமணத்தில் இன்றைய சமுதாயத்திற்கு நம்பிக்கை இல்லை. திருமணம் இணைந்து செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதும் சகஜமாகிவிட்டது. இந்த மாதிரியான நவீன சொதோம் கொமோரா சமுதாய சிந்தனையே பரவி உலக சமுதாயங்கள் முழுவதும் ஒரு நோமலாக மாறிவிட்ட நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதால், கிறிஸ்தவனும் சபையும் இதற்கெல்லாம் ஒத்து போய் அதற்கேற்றபடி மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழியிலே போய்க் கொண்டிருப்பதும் பிசாசினுடைய வழி. இத்தகைய போக்கிற்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறவன் எத்தனை பிரபலமானவனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக ஒரு நாள் இருக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் கர்த்தர் வேதத்தில் போதிக்கும் அடிப்படையான ஆதியிலிருந்து தொடர்ந்து வருகின்ற ஆண் பெண் வேறுபாடுகள், அத்தோடு சமுதாயத்திலும் சபையிலும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய வரையறுக்கப்பட்ட முறைகளை காலத்துக்கு ஒத்ததாக ஒத்து போகாததாக பார்க்கிறவர்கள் ஒருபோதும் சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட இருதயத்தை கொண்டிருக்கவில்லை. கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கும் ஆண் பெண் வேறுபாடுகளும் அவர்களுக்கான வேறுபாடான கடமைகளும் இயேசுவின் இரண்டாம் வருகை வரை தொடர வேண்டியவை. பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற பெயரில் வேதத்துக்கு தலைகீழான விளக்கத்தை கொடுத்து பெண்கள் சபை தலைமை பதவி வகிப்பதும் பிரசங்கம் செய்வதும் சபை சபையாக எல்லா நாடுகளிலுமே இன்றைக்கு வழக்கமாக மாறியிருக்கிறது. அப்படி மாறியிருக்கிறது என்பதற்காக இந்த விஷயத்தில் வேத போதனைகளை ஒதுக்கி வைத்து பப்ளிக் பிரஷருக்கு ஒப்பு கொடுத்து பெண்களை தலைமை பகுதியில் வைப்பதும் சபையில் பேச வைப்பதும் உலகத்தின் போக்குக்கு சபை பலியாகிவிட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. இத்தகைய வழிமுறைகளை பின்பற்றுகிற சபைகளில் தொடர்ந்து இருப்பவர்களுக்கு வேத நம்பிக்கை படிப்படியாக குறைந்து போய் அவர் கடவுளின் நம்பாத நிலைக்கு போய்விடுவதில் ஆச்சரியமே இல்லை. கடவுளின் வார்த்தையாகிய வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை எப்படி தொடர்ந்து நம்ப முடியும்? இது எனக்கு சொல்லாம இருக்க முடியல. ஏன்னு சொன்னா இந்த மனிதனுடைய நிலை இன்னைக்கு இது தொடர்ந்து நடக்கும். அதுக்கு காரணம் வேதம் தப்பு இல்லை. அதுக்கு காரணம் கர்த்தர் அறகுறையா யாருக்கும் ரட்சிப்பு கொடுத்ததும் அல்ல. இன்னைக்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷ முறைகள், அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு சபைகள் வேதத்தை நம்பாத ஒரு நிலையில இருப்பதுதான் அனைவருக்கு இயேசு மேல உறுதியான நம்பிக்கை ஏற்பட முடியாமல் போய்விடுகிறார்கள். இப்ப நம்ம இந்த 1 தீமோத்தேயு 2:15 வருவோம். ஏன்னா இந்த வசனத்தை வாசித்து இதுல உள்ளதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒருவனுமே ஆண்டவரை விட்டு போய்விட மாட்டான். இங்கே பவுல் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் புள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். முதலாவது இந்த வசனத்துல நம்ம பார்க்க வேண்டியது அது ஆரம்பிக்கிற அந்த வசனம், அப்படி இருந்தும் அங்கதான் ஆரம்பிக்கணும். இந்த வசனத்துல இந்த அப்படி இருந்தும் என்ற சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை முக்கியமானது. இதை வாசிக்கிற பொழுது நமக்கு இது மொட்டையாக அர்த்தமில்லாத விதத்துல பயன்படுத்தப்பட்டிருப்பது போல நம்ம பார்வைக்குப்பட்டாலும் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த இடத்துல இது பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அதாவது ஒரு ரயில் வண்டி பெட்டிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த ரயில் வண்டி பெட்டிகளை எல்லாம் இணைப்பதற்கு, அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் இணைப்பதற்கு ஒரு கொக்கியை பயன்படுத்துவார்கள், ஸ்டீல்ல செய்ததாக இருக்கும். அந்த கொக்கி வந்து அந்த ரயில் கம்பார்ட்மெண்டோட ஒத்து பார்க்கிற பொழுது ரொம்ப சின்னதுதான், இருந்த பொழுதும் அது அவசியமானது. பார்ப்பதற்கு சின்னதாக அது இருந்த பொழுதும் அது ரொம்ப முக்கியமான ஒரு உலோக பொருள். அந்த கொக்கி உடைந்து போனால் அல்லது அந்த கொக்கி இல்லாமல் இருந்தால் பெரிய ஆபத்து தான். இந்த சின்ன கொக்கியே ரயில் கம்பார்ட்மெண்ட்டுகள் அத்தனையையும் இணைக்கிறது. அதே போலத்தான் இந்த அப்படி இருந்தும் என்ற வார்த்தை இந்த வசனத்துல. இது 15வது வசனத்தை அதற்கு முன்னால் இருக்கும் வேத பகுதியோடு இணைக்கின்ற ஒரு கொக்கி. வேத மொழிபெயர்ப்பாளர்களும் பிரசங்கிகளும் இந்த மாதிரியான சின்ன வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இதை நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஆனால், ஏனெனில், ஆகவே, அத்தோடு, அப்படி இருந்தும் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதை அந்த வசனம் எந்த விதமான ஒரு சந்தர்ப்பத்தில் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றன. மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த வார்த்தையை மொழிபெயர்க்க தவறி இருந்தால் 15வது வசனத்துக்கு தவறுதலான விளக்கத்தை கொடுத்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. கிரேக்க இலக்கணத்தின் படி, ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மூல மொழி கிரேக்க மொழி, அந்த கிரேக்க இலக்கணத்தின் படி இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அப்படி இருந்தும் அது டே டிஐ என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆனால் இது வந்து ஆனால் என்று மொழிபெயர்க்கலாம், அத்தோடு என்று மொழிபெயர்க்கலாம், ஆகவே என்றெல்லாம் அந்த வசனம் அமைந்திருக்கிற சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் இந்த இணைக்கின்ற இந்த இணைப்பு வார்த்தைகளை கன்ஜங்ஷன் என்று அழைப்பார்கள். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தை ஒரு நல்ல ஆங்கில வேத நூலில் ஆரம்பத்திலிருந்து கவனமாக வாசித்து பார்க்கிற பொழுது நான் பார்த்தேன், அதை எண்ணி பார்க்கிற பொழுது அந்த 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் இருக்கிற 15 வசனங்களையும் ஒரு நல்ல ஆங்கில நூலில் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான இந்த கொக்கிகள், அதாவது இந்த கன்ஜங்ஷன், 12 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பத காணலாம். அதாவது ஆங்கிலத்தில் therefore, for, but, in like manner, nevertheless, இந்த மாதிரியான இந்த வார்த்தைகள் 12 தடவை அந்த வசனங்களை இணைக்கிறத பார்க்கலாம். மொழிபெயர்க்கிற பொழுது தமிழில் இத்தனையையும் மொழிபெயர்ப்பது தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு தடையாக இருக்கலாம். இருந்த பொழுதும் இந்த 12 இணை வார்த்தைகளில் மிக மிக முக்கியமானவற்றை, அவசியமானவற்றை மொழிபெயர்ப்பாளன் தவறாது மொழிபெயர்க்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால், தமிழ வாசிக்கிறதுக்கு வசதியா இல்லைன்னு விட்டுட்டால், இந்த பகுதியில் பவுல் விளக்கும் விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. தமிழில் பழைய திருத்துதலில், அதாவது நீங்கெல்லாம் பொதுவா வச்சிருக்கிற தமிழ் வேத புத்தகம் ஓவி என்று அட்டையை திருப்பி 1வது பக்கம் பாத்தீங்கன்னா இருக்கும், ஓல்டு வேர்ஷன், அதுக்கு பழைய திருப்புதல் என்று பெயர். அதுதான் பொதுவாகவே எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இந்த பழைய திருப்புதல்ல அந்த ஆங்கிலத்துல 12 தடவை மூல மொழியிலும் கூட வந்து போகின்ற அந்த கொக்கிகள் 3 மட்டும்தான் இருக்கு. உங்க தமிழ் வேத புத்தகத்துல 3 இடத்துல மட்டும்தான் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையில நிச்சயமாக 10 தடவையாவது இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் அதை செய்யல. 12 ரயில் கம்பார்ட்மெண்ட்டுகளை கொண்டிருக்கிற ஒரு ரயில் வண்டியில அவற்றை இணைப்பதற்கு இந்த 3 கொக்கி மட்டும் இருந்தா அந்த ரயில் 12 கம்பார்ட்மெண்ட்டுகளோட ஓட முடியுமா? முடியாது. அது ஒரு பிரச்சனை தானே. இப்ப அதான் முதலாவது. ஆகவே இந்த அப்படி இருந்தும் அவசியமான ஒரு வார்த்தை இந்த பகுதியில். அடுத்ததாக இந்த வசனம் அமைந்திருக்கிற சந்தர்ப்பத்தை பார்ப்போம். கான்டெக்ஸ்ட், ஆங்கிலத்தில் கான்டெக்ஸ்ட் இஸ் த கிங் அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன். அப்ப அந்த 8-15 வரையும் உள்ள வசனங்கள், அந்த வசனங்கள்ல இந்த 15வது வசனம் அமைந்திருக்கிற சந்தர்ப்பம். இப்ப முதலாவது இந்த அதிகாரத்துல, இந்த முழு அதிகாரத்துல, இந்த 2வது அதிகாரத்துல ரெண்டு பகுதிகள் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பகுதி 1வது வசனத்திலிருந்து 7வது வரையும், 7வது வசனம் வரையும் உள்ளது. 2வது பகுதி 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையும் உள்ளது. இந்த ரெண்டு பகுதிகளையும் பிரித்து காட்டுவதற்காகவும், அதே நேரத்தில் இந்த ரெண்டு பகுதிகளையும் இணைப்பதற்காகவும் ரெண்டு இணைப்பு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கொக்கி, அது 1வது வசனத்திலையும் வருகிறது, பிறகு 8வது வசனத்திலையும் வருகிறது. 1வது வசனத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது பார்க்கலாம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படின்னு ஆரம்பிக்குது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இப்ப இதுக்கு வந்து நான் என்னுடைய மொழிபெயர்ப்பு கொடுக்கிறேன். எழுத்துப்பூர்வமா எப்படி இருக்கணும், என்னுடைய மொழிபெயர்ப்பின் படி இது எப்படி ஆரம்பிக்கணும். ஆகவே முதலாவதாக நான் ஊக்குவிப்பது, ஆகவே முதலாவதாக நான் ஊக்குவிப்பது என்னவென்றால் அப்படித்தான் இருக்கணும். இப்ப இந்திய வேதாகம இலக்கியம் ஒரு தமிழ் பைபிள் வெளியிட்டு இருக்கு, ஒரு பேரலல் பைபிள் இங்கிலீஷும் தமிழுமா. இப்ப அதுல வந்து இந்த புத்தி என்னவெனில் என்பதை வலியுறுத்துவது என்று தமிழ்ல போட்டிருக்கிறாங்க. ஆனா பழைய திருப்புதல்ல உங்க கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் புத்தி என்னவெனில் என்று இருக்கிறது. இப்ப இங்க ஒரு ரெண்டு பிரச்சனை. முதலாவது இந்த ஆகவே என்று நான் வாசித்தேன் இல்லையா, அந்த ஆகவே இந்த 1வது வசனத்துல இல்ல தமிழ்ல. அது இருந்திருக்க வேண்டும், அது இல்ல. அந்த இணைப்பு வார்த்தை அந்த கொக்கி மொழிபெயர்க்கப்படவில்லை, ஆனா அது அவசியம். இப்ப அடுத்தது இந்த 1வது பகுதி 7வது வசனத்தில் முடிவடைகிறது. அந்த புத்தி என்னவெனில் என்று இருப்பது உண்மையிலேயே ஊக்குவிப்பது என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை ஆங்கிலத்தில் என்கரேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. புத்தி சொல்றதுன்னு சொன்னா அட்வைஸ் பண்றது. இங்க அந்த அர்த்தத்தில் அது இல்ல. அந்த பழா கலையோன்னு சொல்லுகிற ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து இணைக்கப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தைக்கு ஊக்குவிப்பது என்று அர்த்தம், சரிங்களா? நான் இங்க புத்தி என்னவெனில் என்று இருப்பது அந்த சரியான அர்த்தத்தை கொண்டு வரவில்லை. இப்ப அந்த அது 1வது வசனம். இப்ப அது ஆகவே அந்த ஆகவே என்று பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய வார்த்தை அங்கு மொழிபெயர்க்கப்படவில்லை, அது அவசியமானது. இப்ப 2வது பகுதி 8வது வசனத்தில் ஆரம்பிக்குது. 1வது திமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். அந்த 8வது வசனம் ஆரம்பிக்குது எப்படி, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப இதையே என்னுடைய எழுத்துப்பூர்வமான மொழிபெயர்ப்பு நான் கொடுக்கிற பொழுது இப்படிதான் அது இருக்கணும். ஆகவே அன்றியும்னாலும் பரவாயில்ல, நான் ஆகவேன்னு போட்டிருக்கேன். ஆகவே ஆண்கள், அங்க என்ன இருக்கு, புருஷர்கள், அது வந்து ஆண்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த வசனம் உங்க வேத புத்தகத்துல பாக்குற பொழுது அது விரும்புகிறேன்னு முடியுது. விரும்புகிறேன்னு சொன்னா அது என்னுடைய விருப்பம், நீ ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போயிடலாம்னு போயிடும். ஆனா பவுல் அப்படி சொல்லவில்லை. ஐ வில், ஆங்கிலத்தில் ஐ வாண்ட் யூ டு டூ இட், அந்த மாதிரி சொல்லுகிறார். ஆகவே எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் என்று அங்கு இருந்திருக்கும். அப்ப இங்க இந்த 8வது வசனத்துல ஆகவே என்ற இணைப்பு வார்த்தை பழைய திருப்புதலில் அன்றியும் என்று இருக்கிறது. இந்த இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு இணைப்பு வார்த்தை முக்கியமானது. இது வந்து 1வது பகுதியிலிருந்து, அதாவது 1-7 வரை உள்ள வசனம் பகுதியிலிருந்து 2வது பகுதியை பிரித்து காட்டும் அந்த வேலையை செய்வது மட்டும் அல்லாமல் 1வது பகுதிக்கும் 2வது பகுதிக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பையும் வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த ரெண்டு பணிகளையும் இந்த இடத்தில் செய்கின்ற ஒரு அவசியமான ஒரு இணைப்பு வார்த்தையாக இந்த அன்றியும் அல்லது ஆகவே இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த முதலாவது பகுதிக்கும் ஒன்னுல இருந்து ஏழு வரையும், அந்த இரண்டாவது பகுதிக்கும் எட்டுல இருந்து பதினைந்து வரையும், இதற்கு இடையில் இருக்கும் தொடர்பு என்ன? இப்ப இந்த இடத்துல நான்கு விஷயங்களை நாம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதலாவது, மேலிருந்த வாரியாக இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அது பொதுவாகவே ஜெபத்தை குறித்து விளக்குகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். முதலாவது வசனத்திலேயே நாம பார்த்துட்டோம், ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அத முதலாவது வசனமும் எட்டாவது வசனமும் விளக்குகிறது. அப்ப இந்த பகுதி விளக்கப்பட்டிருக்கும் ஏனைய வசனங்கள் எல்லாமே இந்த முக்கிய கருப்பொருளான ஜெபத்தோடு தொடர்புடைய விஷயங்கள். அதான் முதலாவது. இப்ப இரண்டாவதாக, முதலாவது பகுதி ஒன்னுல இருந்து ஏழு வரையும் உள்ள வசனங்கள் எவர்களுக்காக, அதாவது யார் யாருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையும் அதற்கான காரணத்தையும் விளக்குகிறது. அதான் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி எட்டுல இருந்து பதினைந்து வரையும் யார் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறது. அது முதலாவது பகுதி, யார் யாருக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது பகுதி, யார் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறது. அந்த இரண்டாம் பகுதியில் வரும் ஏனைய விஷயங்கள் அதோடு இணைந்த விஷயங்கள். இப்ப மூன்றாவது நாம கவனிக்க வேண்டியது, முதலாவது பகுதியும் அந்த இரண்டாவது பகுதியும் ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு வகையான விஷயங்களை விளக்கிய போதும், யார் யாருக்கு ஜெபம் பண்ணும், யார் ஜெபம் பண்ணும், அந்த ரெண்டையும் விளக்கிய போதும், ரெண்டுமே பிரிக்க முடியாதபடி ஒன்றோடு ஒன்று சம்பந்தமுடைய பகுதிகள். அதனாலதான் அந்த இணைப்பு வார்த்தைகள் அவசியம் என்பதை நான் சொன்னேன். நீ நான்காவது மிக முக்கியமானது இங்கு கவனிக்க வேண்டியது, இந்த அதிகாரம் திருச்சபை கூடி வருகிற பொழுது செய்ய வேண்டிய ஜெபத்தை விளக்குகிறது. அதாவது இந்த பகுதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீட்டிலோ அல்லது வேறு பொதுவான இடங்களிலோ செய்ய வேண்டிய ஜெபத்தை பற்றி விளக்கவில்லை. இது மூப்பர்களால், அதாவது சபை போதகர்களால் வழிநடத்தப்பட்டு ஞாயிறு ஆராதனையின் போதோ அல்லது ஆண்களும் பெண்களுமாக குடும்பங்களாக திருச்சபை கூடி வருகிற பொழுது செய்ய வேண்டிய ஜெபத்தை பற்றி விளக்குகிறது. அநேகர் இதை கவனிக்க தவறி விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? திருச்சபை என்ற வார்த்தை இந்த பகுதியிலேயே அந்த இரண்டாவது அதிகாரத்தில் காணப்படாததால் தான். அந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படாததால் இது பொதுவாகவே யாரும் எந்த இடத்திலும் செய்ய வேண்டிய ஜெபத்தை பற்றி பவுல் விளக்குவதாக நாம் ஊகம் பண்ணக்கூடாது. அவருடைய எண்ணம் தவறு, அப்படி ஊகிப்பவருடைய எண்ணம் தவறு என்பதை எப்படி நிரூபிப்பது? இந்த இடத்துல இது திருச்சபை ஜெபத்தை பற்றி தான் சொல்லுகிறது என்பதை எப்படி பார்ப்பது? இந்த இடத்துல தான் மறுபடியும் நான் கான்டெக்ஸ்டை கவனிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை அமைந்திருக்கிற சந்தர்ப்பம். வேதத்தில் அனைத்து பகுதிகளுமே ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டே அமைந்திருக்கின்றன. அது எத்தகைய சந்தர்ப்பம் என்பதை சில வேளைகளில் அந்த பகுதியில் காணப்படும் முக்கியமான வார்த்தைகள் வெளிப்படுத்திவிடும். இந்த பகுதியை பொறுத்த அளவில் எந்த சந்தர்ப்பத்தில் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை விளக்கி காட்ட குறிப்பிட்ட வார்த்தையான சபை இங்கு பயன்படுத்தப்படவில்லை. அப்படியானால் இது சபை கூடி வருகிற பொழுது செய்யப்படும் ஜெபத்தை பற்றி விளக்குகிறது என்று என்னால் எப்படி சொல்ல முடிகிறது? அதற்கு காரணம், அப்படி சொல்ல முடிவதற்கு காரணம், இந்த பகுதி காணப்படும் சந்தர்ப்பமே. ஆகவே இது எத்தகைய சந்தர்ப்பத்தில் இருக்கிறது என்ற கேள்வி நாம கேட்க வேண்டும். இப்ப இங்க தொடர்ந்து பார்க்கிற பொழுது முதலாவது திமோத்தேயுவும் இரண்டாவது திமோத்தேயுவும் அந்த ரெண்டு நிருபங்களும் அதோடு சேர்ந்த தீத்து, பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபமும் போதக நிருபங்கள் என்று பொதுவாகவே அழைக்கப்படுகின்றன. அதாவது ஆங்கிலத்தில் பாஸ்டரல் லெட்டர்ஸ் அல்லது பாஸ்டரல் எபிசோட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பவுல் அப்போஸ்தலன் எபேசியாவு சபை போதகனாக இருந்த திமோத்தேயுவுக்கும் இன்னொரு சபை போதகனாக இருந்த தீத்துவுக்கும் எழுதிய நிருபங்கள் இவை. இந்த நிருபங்களில் பவுலுடையதும் அப்போஸ்தலர்களுடையதும் மிஷனரி பணிகளின் மூலம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த திருச்சபைகளில் அவற்றின் அமைப்பும் தலைமைத்துவமும் அங்கத்தவர்களின் நடவடிக்கைகளும் ஆராதனையும் போதனைகளும் பக்தி விருத்தியும் உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளும், அதாவது கிறிஸ்தவர்கள் உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பவுல் விளக்கி திமோத்தேயுவும் தீத்துவும் அவற்றை அமைக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபைகளில் நடைமுறையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த மூன்று நிருபங்களிலும் வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். அதை வெளிப்படுத்தி காட்டும் வசனங்கள் இந்த நிருபங்களின் பல பகுதியில் காணப்படுகின்றன. இப்ப அந்த வசனங்களை நாம பார்க்கலாம். முதலாவது 1 திமோத்தேயு 3-4 இங்க பாருங்க, இங்க பவுல் எழுதுகிறார், வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதேனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. இப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த மாதிரியான தவறான போதனைகளை யாரும் போதிக்காதபடிக்கு, பக்திக்கு விருத்திக்கு ஏதுவாய் இல்லாத தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையெல்லாம் யாரும் கவனியாதபடிக்கு நீ என்ன செய்யணும் திமோத்தேயு, நீ கட்டளையிடணும். அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. இது அதிகாரப்பூர்வமான கட்டளை இடுவது. அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அப்போஸ்தல பிரதிநிதியாக இருந்த போதகனான திமோத்தேயுவுக்கு இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த பவுல் இந்த நிருபங்களே சொல்லி கொடுத்திருக்கின்ற காரணங்கள் திமோத்தேயுவை பொருத்தப்பட்ட அளவில் ஒரு தனிப்பட்ட ஆலோசனை அல்ல. இது அத்தனையும் சபையில் பின்பற்ற வேண்டியது. அந்த முதலாம் நூற்றாண்டில் ஆரம்பித்திருக்கிற சபைகள் இங்கு பவுல் எழுதியிருக்கிற காரியங்கள் 1 திமோத்தேயிலும் 2 திமோத்தேயிலும் தீத்துவுக்கு எழுதிய நிருபத்திலும் இருந்த காரியங்களை அவர்கள் நடைமுறைகளை சபையில எல்லா இடத்திலும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை செய்ய வேண்டிய வேலை இங்கு திமோத்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீத்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இவர் கட்டளையிட்டு பொருட்டாக ஆணித்தரமாக எழுதியிருக்கிறதுக்கு காரணம், கட்டளைன்னு சொன்னா இட்ஸ் அ கமாண்ட் சொல்லுகிற நேரம் அதை யாரும் மீற முடியாது. நிச்சயமா செய்தே தீரன் ஆண்டுடைய 10 கட்டளையை போல திஸ் இஸ் அ கமாண்ட். இத திமோத்தேயு வந்து என்ன பவுல் இவ்வளவு தூரம் ஆணித்தரமா சொல்ற மக்களுக்கு பிடிக்காம போயிருமே அவர் மாத்த முடியாது. பவுல் திமோத்தேக்கு கட்டளை இடுவது மட்டுமல்ல திமோத்தே சபைக்கு கட்டளையிட்டு இது இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இந்த மூன்று நிருபங்களையும் சொல்லப்பட்டிருக்க வேண்டியது. ஆகவே திமோத்தேயு ஒரு போதகன் என்ற முறையிலும் அப்போஸ்தல பிரதிநிதி என்ற முறையிலும் அப்படியாக இந்த காரியங்களை சபையில் செய்ய வைக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருப்பதனாலதான் பவுல் அப்படி சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மத்தியில அப்போஸ்தலர்களும் இல்ல, அப்போஸ்தல பிரதிநிதிகளும் இல்ல. இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறது போதகர்கள் தான் சபையில. இன்னைக்கு போதகர்களுக்கு ஒரு அப்போஸ்தலனுடைய அதிகாரம் இல்லாவிட்டாலும் அந்த போதகர்கள் பயன்படுத்துகின்ற வேதம் அவர்களுக்கு அப்போஸ்தலர்களாக இருக்கின்றன. அங்கதான் அப்போஸ்தல போதனைகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் போதகர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து திமோத்தேயு செய்தது போல வேதத்தில் இருக்கிற காரியங்களை சபையில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். நீ அடுத்து இன்னொரு வசனத்துக்கு பார்ப்போம். இதே 1 திமோத்தேயு 1:18 குமாரனாகிய திமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது, ஐ கிவ் யூ திஸ் சார்ஜ். அப்ப இந்த பவுல் இந்த விஷயங்களை திமோத்தேயுவுக்கு ஒரு சகோதரன் என்ற முறையில ஆலோசனையா கொடுக்கல, அவருக்கு கீழே பணிபுரியும் ஒரு அப்போஸ்தல பிரதிநிதி பேசிய போதகன் என்ற முறையிலே கட்டளையாக கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, ஏன் அப்படி கொடுக்கிறது காரணம் என்ன? இதெல்லாம் திருச்சபையில நடைமுறையில் இருக்க வேண்டிய காரியங்கள். இவையெல்லாம் இல்லாம திருச்சபை திருச்சபையாக இருக்க முடியாது. இதையெல்லாம் தவிர்க்க முடியாத போதனைகள், கிறிஸ்துவிடத்தில் இருந்து அப்போஸ்தலனான பவுல் பெற்றுக்கொண்ட போதனைகள். இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பும் அதிகாரமும் திமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு வசனம், 1 திமோத்தேயு 3:14-15, நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன், நான் தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. இப்ப அந்த 15வது வசனம் மூல மொழியின்படி பின்வரும் முறையில் எழுத்துப்பூர்வமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எப்படி? நான் சொல்லுகிறேன், நான் தாமதிப்பேனானால், அதாவது நான் வருவதற்கு தாமதமானால், தேவனுடைய வீட்டில் நீ நடந்து கொள்ள வேண்டிய முறையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவற்றை உனக்கு எழுதுகிறேன். ஆங்கிலத்தில் ஐ ரைட் சோ தட் யூ மே நோ ஹவ் யூ ஆட், ஹவ் யூ மஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ட் என்ற வார்த்தை கிரேக்கத்தில் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் அ பார்ட்டிகல் ஆஃப் நெசாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது யூ மஸ்ட், இந்த இப்படி நீ தேவனுடைய வீடு, அது சபையே, தேவனுடைய சபையே இங்கு வீடுன்னு சொல்றாரு. இப்ப அந்த வீடுன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், தேவனுடைய வீடாக இருந்தது பழைய ஏற்பாட்டு ஆலயம். அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் எவ்வளவு கவனத்தோடு அந்த பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டி இருந்ததோ, அதே போல அந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை போல தேவனுடைய சபையை கருதி அது கர்த்தர் வாசிக்கும் ஜீவிக்கும் ஆலயமாக வீடாக கருதி அதுல நீ கூட ஒரு போதகனாகவும் அப்போஸ்தல பிரதிநிதியாகவும் இருந்த பொழுதும் நீ கூட அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும், அதான் அந்த கட்டளத்தோணி வருகிறது. யூ மஸ்ட், இந்த விஷயத்துல நீ கூட வித்தியாசமாக நடந்து கொள்ள முடியாது. நான் சொல்லுகின்றவர்களை எப்படி அந்த மக்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ, அதே போல நீ கூட எவ்வளவு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உனக்கு எழுதுகிறேன்னு இங்க சொல்லி இருக்கிறார். ஆகவே பவுல் இந்த திமோத்தேயு கூட ரொம்பவும் பயபக்தியோடு பவுல் சொன்ன காரியங்கள் எல்லாம் சபையில இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம், ஒரு பொறுப்பு இருந்தது. அவனும் கூட ரொம்ப பயபக்தியோட தேவனுடைய வார்த்தை என்ற நம்பிக்கையோடு செய்து கொள்ள வேண்டிய கடமை திமோத்தேயுக்கு இருந்தது. இந்த இடத்துல திருச்சபையில் திமோத்தேயு நடந்து கொள்ள வேண்டிய முறையையும் அந்த திருச்சபையில் அவர் நிறைவேற்றி வைக்க வேண்டிய கட்டளைகளையும் பவுல் அவனுக்கு என்ன செய்கிறார், நினைவுபடுத்துகிறார். நீ அடுத்ததாக 1 திமோத்தேயு 4:11 வந்தால் அதில் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு என்பதை பவுல் திரும்பவும் சொல்லுவதை பார்க்கிறோம். திமோத்தேயு அப்போஸ்தல பிரதிநிதியாக எபேசியா திருச்சபையிலும் ஏனைய திருச்சபைகளிலும் பவுல் விளக்கி இருக்கும் சபை சம்பந்தமான போதனைகளை வெறுமனே போதிப்பதோடு மட்டும் இருந்துவிடக் கூடாது, அவற்றை அப்போஸ்தலனிடம் இருந்து வருகின்ற கட்டளைகளாக கருதி போதிப்போது நடைமுறையில் இருக்குமாறும் அதிகாரத்தோடு அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தொடர்ந்து பார்ப்போம், 1 திமோத்தேயு 5:7 அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. அப்ப எத்தனை தடவை ஐ சார்ஜ் யூ இத கட்டளைகளாக அவர்களுக்கு கொடு என்பதை பவுல் மறுபடியுமாக சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் இந்த 1 திமோத்தேயுலையும் 2 திமோத்தேயுலையும் தீத்துகளும், இவையெல்லாம் சபையில் இருக்க வேண்டிய காரியங்கள், சபையில் நடைமுறையில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்பதால் தான். 1 திமோத்தேயு 5:21 நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் அதை பத்தி ஒரு தீர்மானம் எடுக்காமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். பாத்தீங்களா, பழையபடி அது வருது. நீ 6வது அதிகாரத்துக்கு போனா 1 திமோத்தேயு 6:3-5 பார்த்தால் ஒருவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் இப்படிப்பட்டவர்களே விட்டு விலகு. அந்த அதிகாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. யூ லீவ் தேம், அவரை விட்டு விலகி அவள் கிட்ட வரும்படியாக கூட பார்த்துக் கொள்ளாதுன்னு சொல்லுகிறார். ஏன் அப்படியெல்லாம் நீ இல்லாம ஒரு பாப்புலாரிட்டி கான்டெக்ஸ்ட்ல கலந்துகிற மாதிரி உலகத்துல நடந்தா பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி சபை சபையா இருக்க முடியாது. அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துல உங்க விருப்பம் ஏன் விருப்பங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. அது தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தை தான் நடைமுறையில் இருக்கணும். 1 Timothy 6:14 எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். எத்தனை தடவை அது வந்து போயிடுச்சுன்னு பாருங்க. நீ அதுக்கு அடுத்து வருகின்ற 17 அதே 6 அதிகாரத்துல அவர்களுக்கு கட்டளையிடு. இனி அது 20 வந்தா, ஓ திமோத்தேயுவே நிலத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு, அதாவது God what was committed to you. இந்த God அல்லது காத்து கொள்ளுங்கிறது பல சோல்ஜர்கள் இருந்து ஒரு குரூப்பையோ ஒரு இடத்தையோ காத்து கொள்ளுகிற மாதிரி. ஆகவே இது அதிகாரத்தோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ 2 Timothy போவோம். 2 Timothy 2:14 கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. ஆங்கிலத்தில் இருக்கிறது ரிமைண்ட் தேம் ஆஃப் தீஸ் திங்ஸ், சார்ஜிங் தேம், அதாவது சாலம்லி டெஸ்டிஃபைங் பிஃபோர் தி லார்ட். இப்ப தமிழ்ல இது சரியான விதத்துல அர்த்தம் கொண்டு வரப்படல. இங்க அந்த புத்தி சொல்லுங்கிறது எச்சரித்து புத்தி சொல்லு என்பது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. சார்ஜிங் தேம், சாலம்லி டெஸ்டிஃபைங், அந்த கிரேக்க வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கோர்ட்ல பயன்படுத்துற வார்த்தை. கோர்ட்டு நீதிமன்றம் சம்பந்தமான வார்த்தை. ஏன்னா அங்க போய் நின்று ஒருத்தன் சாட்சி அதிகாரத்தோடு சொல்லுகிற பொழுது, இன்னொருவனுக்காக இருந்து சாட்சி சொல்லுகிற பொழுது அவன் விளையாட முடியாது. அவன் அந்த சொல்ல போகிற காரியத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து அதை மத்தவன் காப்பாற்றப்படுவதற்காக அதை சரியான விதத்துல சொல்லணும். அப்படியான ஒரு அர்த்தம் இந்த வார்த்தையில இருக்கிறது. இது ஸ்ட்ராங் வேர்ட், இது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஒரு வார்த்தை. இதே வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை 20:21 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹோனஸ்ட்லி டெஸ்டிஃபைங் ஆங்கிலத்தில் அது வருகிறது. 2 Timothy 4:1 இதே வசனம் ஐ சார்ஜ் யூன்னு இருக்குது. பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி ஆங்கில வேதம் அந்த சரியாக சொல்லப்பட்டிருப்பது இங்க தமிழிலே கொண்டு வரப்படவில்லை. நீ எச்சரித்து அங்கே ஒரு அதிகாரபூர்வமான சாட்சியாக நெல்லு என்ற அர்த்தத்துல தான் இங்க 2 Timothy 2:14 இது வருகிறது. அது மட்டுமல்ல, இது கட்டளை தோணியில் இருக்கிறது. ஆங்கிலத்துல இம்பரேட்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டளை தோணியில இருக்கிறது. ஆகவே மொழிபெயர்ப்பு எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கும். இட் இஸ் அ கமாண்ட். இதுல வந்து நீ உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து செய்யாம இருந்துடக்கூடாது. இது நான் ஆலோசனையா சொல்றதா நீ பார்க்க கூடாது. உனக்கு கட்டளையா கொடுத்திருக்கிறது, அதை கட்டளையாவது நீ பார்த்து உன்னுடைய உணர்ச்சிகளுக்கோ வேற எதுக்கோ இடம் கொடுத்து விடாத முறையில பயபக்தியோடு நீ செய்ய வேண்டியது. உயிரே போனாலும் நீ செய்ய வேண்டியதுன்னு சொல்லுகிறார். அப்ப இதுவரை நாம் பார்த்து வந்திருப்பது திமோத்தேயே அப்போஸ்தல பிரதிநிதி என்ற வகையில் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எபேசிய சபையிலும் ஆசிய மைனரில் இருந்த ஏனைய சபைகளும் நிலைநிறுத்த வேண்டிய அதிகாரப்பூர்வமான பணியை கொண்டிருந்து அதை செய்திருப்பதை இந்த நிருபங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இதையே தீத்துவம் செய்ய வேண்டி இருந்தது. ஆகவே இந்த 3 நிருபங்களும், 1 Timothy 2 Timothy மற்றது தீத்து, இந்த 3 நிருபங்களும் பவுல் தனிப்பட்ட முறையில் ஒரு கிறிஸ்தவ சகோதரனாக பார்த்து திமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் கொடுத்த ஆலோசனைகள் அல்ல. இவை திருச்சபை அமைப்பு மற்றும் அவள் காணப்பட வேண்டிய ஆராதனை முறை, ஆண் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை, அவள் பக்தி விருத்தியாக இருக்க வேண்டிய முறைகளை பற்றிய அந்த வேத நடவடிக்கைகளை பற்றிய கட்டளையாக கொடுக்கப்பட்ட போதனைகள். இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் 1 Timothy 2 அணுக வேண்டும். 1 Timothy 2 திருச்சபை கூட்டு ஜபத்தை பற்றியது. நம்ம ஒரு தனியா ஒரு ரூம்ல இருந்தோ அல்ல தெருவில் இருந்தோ பண்ற ஜபத்தை பத்தி இங்க பவுல் பேசவில்லை. இந்த முழு ஒன்றுத்து மூத்தையுமே சபை சம்பந்தமான காரியங்கள் பற்றியது. ஆகவே அந்த இரண்டாவது அதிகாரம் சபையில் செய்யப்பட வேண்டிய ஜபத்தை பற்றியது, கிறிஸ்தவனின் தனிப்பட்ட ஜபத்தை பற்றி இந்த பகுதி சொல்லவில்லை. இப்ப ஒன்று சுமோத்தையு இரண்டாவது அதிகாரம் இதுல தொடர்ந்து பார்க்கிற பொழுது நேரடியாக இப்ப பார்ப்போம். அந்த ஒன்று சுமோத்தையு இரண்டாவது அதிகாரத்தை நாம நேரடியாக கவனிப்போம். இதுவரையும் இந்த நிருபம் அதிகாரத்தோடு திமோத்தேயு திருச்சபையில் இருக்க வேண்டியதாக பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம். ஆகவே அந்த ஒன்னு திமோத்தேயு இரண்டாவதுல ஜபம் யார் யாருக்கு செய்யப்பட வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்பதை பவுல் ஆணித்தரமாக எழுதி கொடுத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப இரண்டாவது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இந்த பகுதியில் சபை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் இருந்த பொழுதும் இது திருச்சபைகள் நடவடிக்கை பற்றியது என்பதை இந்த பகுதி அமைந்திருக்கும் விரிந்த சந்தர்ப்பம் அந்த லார்ஜர் கான்டெக்ஸ்ட் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறது. அத்தோடு ஒன்று மூத்தையும் ஏழாவது வசனத்தை கவனித்தார். எந்த அளவுக்கு தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பவுல் இந்த இடத்தில் நினைவூட்டி திமோத்தையு கொண்டு வரும் தன்னுடைய போதனைகளுக்கு சபை கட்டுப்பட வேண்டும் என்பதையும் விளக்குகிறார் என்பதை பாருங்கள். இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம், இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகின்ற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன். அப்ப ஏன் இப்படி எழுதணும் பாவல், நான் சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அதோடு சொல்லி நிறுத்தியிருக்கிறான். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆங்கில வேதத்தில் இருக்கிறது ஐ வாஸ் அப்பாயிண்டட் எ ப்ரீச்சர் அண்ட் ஆஸ் அன் அப்போஸ்டல் ஐ ஆம் ஸ்பீக்கிங் த ட்ரூத் இன் கிரைஸ்ட் அண்ட் நாட் லைங். ஏன் அதான் சொன்ன உண்மையை அழுத்தமாக சொல்றாருங்க. இத வந்து நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. நான் எழுதுவதெல்லாம் அதிகாரப்பூர்வமானது, இத கவனத்தோட பார்க்கணும். இட் இஸ் நாட் அ லை, இட் இஸ் அ ட்ரூத். அதுவும் இயேசு கிறிஸ்து பேரில் நான் ஒரு அப்போஸ்தலன் என்ற முறையில சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்புறம் ஒன்னு மூத்தை முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம், நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். அப்போஸ்தலன் பல இடத்துல உங்க சகோதரனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆனா இந்த திமோத்தேயு புத்தகங்கள் எல்லாம் அதிகாரத்தோட வருகிற ஆண்டவருடைய சபையில் இருக்க வேண்டிய காரியங்களை கொண்டிருப்பதனால ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறார். என்னது, நான் பால் அன் அப்போஸ்தல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பவுலாகிய அப்போஸ்தலனாகிய கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய கட்டளையின்படி கடவுளுடையதும் இயேசுவினுடையும் கட்டளையின்படி எழுதுகிறேன். எந்த அளவுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் திருச்சபை சம்பந்தமானது, அது திருச்சபை எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் பயன்படுத்த வேண்டியது என்பதை குறிப்பதற்காக பவுல் இங்க அதை எழுதியிருக்கிறார். அதையே தான் ரெண்டு திமோத்தேயு முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தையும் பார்க்கலாம். இப்படி எல்லாம் அவசியமா இருக்கிற பொழுது மட்டும்தான் பவுல் இந்தபடி தன்னை பத்தி எழுதுவார். ரொம்ப தாழ்மை உள்ள மனுஷன், தன்னுடைய அப்போஸ்தல பதவியை வலியுறுத்தி ஆண்டவரையும் கடவுளையும் இயேசுவையும் சாட்சியாக சொல்லி எழுதுகிறதுக்கு காரணம் இந்த பகுதிகள் எல்லாம் சபையில இருக்க வேண்டிய காரியங்கள் என்பதனாலதான். அப்போஸ்தல அதிகாரத்தோடு பவுல் இந்த பகுதியில் முதலில் திருச்சபை கூடி வருகிற பொழுது யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று விளக்குகிறார். அந்த முதலாவது பகுதியில் திருச்சபை கூடி வருகிற பொழுது அந்த கூட்டங்களை நடத்துகிற பொறுப்பு போதகர்களுக்கோ அவர்களால் நியமிக்கப்பட்ட தகுதி உள்ளவர்களுக்கோ மட்டுமே உண்டு. அதெல்லாம் செய்துவிட முடியாது. நல்ல சபைகள் எல்லாம் அந்த போதகர்கள் செய்வாங்க. முக்கியமா ஒன்னுக்கு மேல மூப்பர்கள் சபையில் இருப்பாங்க. அப்படி ஒன்னுக்கு மேல பல மூப்பர்கள் இல்லாட்டி அந்த மாதிரியான நிலைக்கு வரக்கூடிய ஆரம்ப தகுதிகள் கொண்டிருப்பவர்களை சோதித்து பார்த்து தான் கொடுப்பாங்க. யாரையும் போட்டுட மாட்டாங்க. சர்ச்சில் வந்து பொலிட்டிக்ஸுக்கு இடம் இல்லை. இல்ல பணக்காரன் நல்ல ஷர்ட் போட்டு இருக்கிறான் அதெல்லாம் பார்த்து அது கொடுப்பது அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவர் எழுதி இருக்கிற தகுதிகள் வேணும். அப்படியானவங்களை தான் கூட்டம் நடத்துற பொறுப்புகளை சபையில கொடுப்பாங்க. அப்ப இந்த முதலாவது பகுதியான 1-7 வரை உள்ள வசனங்களில் அந்த முதல் 2 வசனங்களும் எவருக்காக சபையில் ஜெபம் இருக்க வேண்டும் என்று என்பதை பவுல் விளக்கிவிட்டு அதுவே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை 3வது வசனத்துல சொல்லுகிறார். 3வது வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பிரியமுமாய் இருக்கிறது என்ற வார்த்தை அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை, அது அவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Acceptable. It is agreeable to God. Worthy to be received. அந்த மாதிரி ஆங்கிலத்தில் அது வந்திருக்கிறது. ஆகவே இது விருப்பங்கிறது அந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு வார்த்தை அல்ல. இட் இஸ் ஆகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றுதான் அதை வாசிக்கணும். இப்ப இதை சொன்ன பிறகு பவுல் கடவுளை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் அந்த 1வது பகுதியில 4-7 வரையுள்ள வசனங்களில் பொதுவாக விளக்குகிறார். அப்ப இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு, அதாவது ஜபம் யார் யாருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு, அதோடு தொடர்புள்ளதாக தெரிகிற ஒரு விஷயத்துக்கு போவது பவுலுடைய எழுத்துக்களில் நம்ம வழக்கமா பார்க்கிற விஷயம். இருந்த பொழுதும் அந்த 1வது பகுதியின் பிரதான விஷயம் என்ன? திருச்சபை ஜபம். அந்த திருச்சபை கூடி வருகிற பொழுது ஜபம் யார் யாருக்காக செய்யப்பட வேண்டும். அதற்கு அடுத்து வருகிற 2வது பகுதி 8-15 வரையிலும் அன்றியும் என்று 8வது வசனத்தில் ஆரம்பமாகிறது. இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த அன்றியும் என்பது அது மட்டும் அன்றி என்று இருக்கிறது. அது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு தான், அது மட்டும் அன்றி. இந்த வார்த்தை இந்த பகுதியை பிரித்து காட்டுவது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னுள்ள பகுதியோடு இருக்கும் இந்த பகுதிக்கு இருக்கின்ற தொடர்பையும் வலியுறுத்துகிறது. அப்ப இந்த பகுதியிலும் இந்த 2வது பகுதியிலும் திருச்சபை ஜெபமே முக்கிய கருப்பொருள். 8வது வசனத்துல என்ன பாக்குறோம்? அன்றியும் புருஷர்களும் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப அதை என்னுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தருகிறேன். எழுத்துப்பூர்வமா எப்படி இருக்கணும்? அது மட்டுமன்றி எல்லா இடங்களிலும் உள்ள ஆண்கள் கோபமும் வாக்குவாதமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கிறேன், விரும்புகிறேன். ஊக்குவிக்கிறேன் இருக்கணும். ஏன்னா இது வந்து வெறும் விருப்பம் அல்ல, நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்ற அர்த்தத்துல ஊக்குவிக்கிறேன் என்று அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வசனத்துல, இந்த 8வது வசனத்துல சில வார்த்தைகளுக்கான விளக்கத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. முதலாவது, தமிழில் அந்த பழைய திருப்புதலில் ஓவி வெர்ஷன்ல புருஷர்கள் என்ற வடமொழி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரியா அகராதிப்படி அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, புருஷன் சொன்ன வடமொழியில கணவனை குறிக்கும், சரிங்களா? ஒரு ஆணை குறிக்கும், ஒரு புருஷனா அல்லது ஆணா. நிச்சயமாக இந்த இடத்துல இது கணவனா இருக்க முடியாது. அப்ப கணவனா அல்லாட்டி இந்த இடத்துல அது ஆண் என்றுதான் இருக்க முடியும். ஆனா தமிழ்ல பயன்படுத்திருக்கிற வார்த்தையை மட்டும் வைத்து அதை தீர்மானிக்க முடியாது. மூல மொழியில என்ன இருக்கு? அப்ப இந்திய வேதாகம இலக்கியம் வெளியிட்டிருக்கின்ற மொழிபெயர்ப்புல இதை மனிதர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மனிதர்கள், மனிதர்கள் சொன்னா பீப்புள் சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ணா பீப்புள். அப்ப பீப்புள் சொன்னா அது ஆணும் பெண்ணும் கலந்ததா போயிடும். ஆனா இந்த இடத்துல அப்படி மனிதர்கள் என்ற அர்த்தத்துல மூல மொழியில அது வரவில்லை. ஆகவே அது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு. ஆங்கில வேத மொழிபெயர்ப்புகள் எல்லாமே மென் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியுள்ளன. அப்ப மூல மொழியான கிரேக்கத்துல இது ஆண் என்றே இருக்கிறது. அப்ப மேன் அல்லது மென் என்றால் அங்கு ஒரு மேல் ஹியூமன் பீயிங். அது மட்டும் இல்லாம இலக்கணத்தின் படி இட்ஸ் அ மாஸ்குலின் ஜெண்டர். ஒரு பெண்ணு சொன்னா அது ஃபீமேலா வரும், ஃபெமினின். ஆனா இங்க வந்து அது மாஸ்குலின் ஜெண்டரா இருக்கிறது. ஆகவே இங்க வந்து சரியான மொழிபெயர்ப்பா இருக்க வேண்டியது ஆண்கள். ஆகவே இலக்கணத்துப்படியும் மூலத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையின் படியும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல மனிதர்களை குறிப்பிடவில்லை, ஆண்களையே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பெண்களிலிருந்து பிரித்து ஆண்களை மட்டும். அப்ப இந்த இடத்துல இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் திருச்சபை கூட்டங்களில் திருச்சபை ஜப கூட்டம் உட்பட ஆண்களும் பெண்களுமாக சபை கூடி வருகிற பொழுது யார் எங்கு ஜபம் செய்ய வேண்டும் என்பதையே பவுல் இங்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே யாருக்காக ஜபம் செய்ய வேண்டும் என்பதை முதலாவது பகுதியில் விளக்கிவிட்ட பவுல் இப்பொழுது அந்த திருச்சபை கூட்டத்தில் யார் ஜபிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். அப்ப இந்த இடத்துல மூலமொழி ஆண்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. இலக்கணத்தின்படி ஒரு மாஸ்குலின் ப்ளூரல், மேல் ஜெண்டர் ப்ளூரல். அப்படி இருக்கிற பொழுது இந்திய வேதாகம இலக்கிய மொழிபெயர்ப்பு அதை மனிதர்கள் என்று மொழிபெயர்த்திருப்பது தவறு. இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். 8வது வசனத்துல ஆண்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்குகிற பவுல் 9வது வசனத்துக்கு போகிற பொழுது பெண்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்குகிறார். அப்ப சபை கூடி வருகிற பொழுது திருச்சபையில் ஆண்கள் தான் ஜபிக்க வேண்டும். அப்ப அடுத்து 9வது வசனத்தில் பெண்கள் என்ற வார்த்தையை, விமின் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 9வதுல என்ன பாருங்க, ஸ்திரீகளும். சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி வார்த்தை, அதை நீங்க பெண்கள்னு போடலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். இப்ப என்னுடைய மொழிபெயர்ப்பு வந்து இப்படி இருக்கிறது, அதே போல. இந்த அதே போலங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா தமிழ் வேதத்துல அந்த கொக்கி காண இருக்க வேண்டிய ஒரு கொக்கி. ஆங்கிலத்துல இன் லைக் மேனர் ஆல்சோ, இன் த சேம் வே, அப்படி அந்த கிரேக்க வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். ஆகவே அதே போல, அதாவது ஆண்கள் சபையில ஜெபிக்க வேண்டும், ஆண்கள் செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டேன், அதே போல இப்ப நான் பெண்கள் செய்ய வேண்டியதை நான் சொல்ல போகிறேன். அதை இது அதே போல ஸ்திரீகளும் என்று ஆரம்பித்திருக்க வேண்டும். பெண்கள் மயிரை பின்னுதலினாலாவது அலங்கரியாமல் வரணும். அப்ப இந்த இடத்துல தமிழ் மொழிபெயர்ப்புல அவசியமாக வந்திருக்க வேண்டிய அதே போல என்ற இணைப்பு வார்த்தை மொழிபெயர்க்கப்படவில்லை. அப்படி அந்த வார்த்தை விடப்பட்டிருப்பது இந்த பகுதிக்கான முக்கிய விளக்கத்தை இல்லாமலாக்கி விடுகிறது. ஏனென்றால் 8வது வசனத்தில் ஆண்கள் திருச்சபையில் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று விளக்கிய பவுல் இந்த வசனத்தில் பெண்கள் எந்த விதத்தில் திருச்சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆகவே அந்த வார்த்தை விடுபட்டு போயிருக்க கூடாது. இந்த வசனத்தை பெண்களை ஆண்களிலிருந்து பவுல் பிரித்து காட்டி அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை விளக்குகிறார். அப்ப பெண்கள் என்ற வார்த்தை 15வது வசனம் வருகிற வரையும், 9 அது 4 தடவைகளுக்கு தொடர்ந்து வருகிறது, மறுபடியும் மறுபடியும். அது மட்டும் இல்லாம 15வது வசனத்துல அவள் என்று பெண்களை குறித்தே பவுல் விளக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். 12வது வசனத்தை பார்க்கிற பொழுது ஆண் என்ற வார்த்தை மூலமும், 13-14 வசனங்களில் ஆதாம் என்ற வார்த்தையையும் பயன்படுத்தி ஆணிலிருந்து பெண்களை பிரித்து திருச்சபையில் இந்த இரண்டு பிரிவினரின் கடமைகள் என்ன என்று என்பதை இந்த பகுதியில் நான் விளக்குகிறேன் என்பதை பவுல் நமக்கு காட்டியிருக்கிறார். அப்ப இதுவரை பார்த்ததிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? முதலாவது 1-7 வரை உள்ள பகுதி திருச்சபை கூடி வருகிற பொழுது பொதுவாக யாருக்கு ஜபிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. 2வது 8-15 வரை உள்ள பகுதி திருச்சபை கூடி வருகிற பொழுது அது ஞாயிறு ஆராதனையாக இருந்தாலும் அல்லது மூப்பர்களால் வழிநடத்தப்பட்டு ஒரு சபை ஜப கூட்டமாக கூடி வருகிற பொழுது அல்லது சபை அங்கத்தவர்கள் கூடி ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வருகிற பொழுது, சரிங்களா, சபை கூடி வருகிற பொழுது ஆண்களுடைய கடமை என்ன, பெண்களுடைய கடமை என்ன என்பதை இந்த 2வது பகுதி நமக்கு விளக்குகிறது. 8-15 வரையிலும் திருச்சபையில் ஆண்களும் பெண்களும் ஆத்மீக ரீதியில் கர்த்தருக்கு முன் சமமாக இருந்த பொழுதும் அவருடைய கடமைகள், பொறுப்புகள், நடவடிக்கைகள் வேறாக இருக்கின்றன என்பதை பவுல் இந்த பகுதியில் விளக்கி 13-14 வசனங்களின் மூலம் நம்மை ஆதியாகமத்தின் 3 அதிகாரங்களுக்கு அழைத்து போய் ஆதியில் கர்த்தர் அந்த முறையில் தான் அவர்களுடைய கடமைகளை பிரித்து வைத்திருக்கிறார் என்பதை இங்கு விளக்குகிறார். அதாவது நான் இப்போது நான் கட்டளையாக நீங்கள் சபையில் பின்பற்ற வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லுவது புதிதாக நான் உருவாக்கிய என் சொந்த போதனை அல்ல, அது ஆதியில் இருந்து கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற முறை என்றும் அது காலத்தாலும் சமுதாயத்தில் ஏற்படும் கலாச்சார மாற்றங்களினாலும் என்றுமே மாற்றப்படக்கூடாத கடமைகள் என்பதையும் பவுல் இந்த பகுதியில தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். இப்ப நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த 15வது அதிக வசனத்துல கொடுத்திருக்கிற போதனைய நம்ம சரியாக இனி போய் பார்ப்பதற்கு ஒரு வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு பவுண்டேஷனை போட்டிருக்கிறேன். இப்ப முடிஞ்ச அந்த பவுண்டேஷன் நீங்க உடைச்சு பாருங்க, ஏன்னா இந்த பவுண்டேஷன் இல்லாம அந்த போதனையை நான் கொடுக்க முடியாது. இந்த பவுண்டேஷன் அவ்வளவு அவசியம் அதுல வரப்போற போதனையை பார்ப்பதற்காக. அடுத்த தடவையாக இப்ப நம்ம இந்த எக்ஸஜெட்டிக்கலா இது பூரா போய் உண்மையான வார்த்தைகளுக்கும் அந்த பகுதிக்கு என்ன அர்த்தம் என்பதை அதன் உடனடி சந்தர்ப்பம் அதனுடைய பரந்து சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்ப இது நம்ம இதுல இருந்து அந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டிய போதனைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். இப்ப இது வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கல், ஆனா டெக்னிக்கலாக இருக்குதுன்னு நான் வருத்தப்படல. இப்படி பார்க்காம வேதம் படிக்க முடியாது. இந்த காலத்துல ரொம்ப பிரசங்கம் எல்லாம் பார்க்காதுல, என்ன நான் சொல்லலாம் அப்படின்னு நமக்கு எது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கோன்னு எடுத்து அது ஒரு நல்ல அருமையா அதுல இருக்கிற கவிதையை கதையை உணர்ச்சி வசமா சொல்லி பொதுவாக காணப்படுகிற ஏதாவது பிராக்டிக்கல் அப்ளிகேஷனா இருக்கிறதான்னு பார்த்து அதையும் உணர்ச்சி வசமா சொல்றதுதான் ஒரு பிரசங்கமாகவே பொதுவா இருந்து விடுகிறது. நான் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதம் சத்தியமானது, ஆணித்தரமாக சத்தியமாக தேவன் கொடுத்திருக்கின்ற அந்த வசனத்தை அது ஆண்டவருடைய சத்தியம், அது ஆணித்தரமான விஷயத்தை தருகிறது என்பதை கேட்கிறவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு இது நம்ம இந்த விதமாக அவர்கள் முன்னால நிலைநிறுத்துவது ரொம்ப அவசியம். கோர்ட்ல போய் நின்னாலும் சும்மா வக்கீல் சொல்றத ஜட்ஜி கேட்ட மாட்டார், ஜூரியும் கேட்ட மாட்டான். அந்த வக்கீல் எல்லாம் எவ்வளவு பாடுபடுவாங்க தெரியுமா, அவங்க வாதங்களை எடுத்து முன்வைக்கிறதுக்கு அது எத்தனை எவிடன்சஸ் கொண்டு வருவான், எவிடன்ஸ் ஏ பின்னு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தகர்க்க முடியாதபடி அந்த வாதங்கள் முன்வைத்து அவங்க அந்த கேஸ ஜட்ஜ் முன்னுக்கு கொண்டு போவாங்க. வேதமும் அப்படிப்பட்டதுதான். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இப்ப நம்ம பார்த்ததுன்னா ரொம்ப அவசியம். இது எந்த அளவுக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற போதனையுடைய முக்கியத்துவத்தை பார்ப்பதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு இதனுடைய போதனைகளை பார்க்கிற பொழுது இதெல்லாம் வந்து உதவி செய்யும். அந்த போதனைகளை வலியுறுத்துவதற்கு இதுவரை நான் பார்த்தது வந்து உதவி செய்யும். நான் மன்னிப்பு கேட்டுக்கணும், ஒரு விதத்துல தமிழ் மொழி இந்த பழைய திருப்பத்தை பத்தி பல பல இடங்கள்ல அது பிரச்சனை உள்ளதா இருக்கிறத நான் விளக்கி இருக்கிறேன். வேற வழியே இல்ல, எவ்வளவோ காலமா சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்ல ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏன்னா 12 இடங்கள்ல காணப்படுகின்ற அந்த இணை வார்த்தைகளை 3 மட்டும் கொடுத்திருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த இணை வார்த்தைகள் அந்த அளவுக்கு அவசியம். இந்த வசனங்களை தொடர்பு படுத்தி இந்த பிரிவுகளை எல்லாம் பிரித்து காட்டி அந்த பவுலினுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற வாதத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு. ஆகவே இந்த பாஸ்டர்ஸ் கான்பரன்ஸுக்கு வர பிரசங்கிகள், போதகர்கள், பயிற்சி பெறுகிறவர்கள் எல்லாமே நல்ல ஆங்கில நூல்களை எப்பவும் கன்சால்ட் பண்ணாம இருந்துடாதீங்க. அதை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம புரிந்து கொண்டு விளக்கமா யாருக்கும் சொல்லி கொடுப்பதற்கு போதிப்பதற்கு அது உதவியாக இருக்கிறோம். சரி, இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசி இந்த 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே நீர் கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் எந்த வகையான ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எவ்வளவு ஆணித்தரமாக அருமையாக பரிசுத்த ஆவியானவர் அதை தெளிவாக வார்த்தைகளை பயன்படுத்தி தந்திருக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்கும் வகையிலே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். கேட்டிருக்கிறவர்களுக்கும் கூட நீ தொடர்ந்து அவருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தி அந்த சத்தியமான வார்த்தை எவ்வளவு வலிமை உள்ளது என்பதை நம்பக்கூடிய ஒரு இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அந்த ஜாயின் ஸ்பைன் கார்டு மாதிரியாக போய்விடாதபடி நாம் எல்லோரும் கூட உம்முடைய சத்தியத்தில் உறுதியாக இருக்க நீர் கிருபை பாராட்டி உம்முடைய ஆவியின் மூலமாக வழி நடத்தும் என்று கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.